SBS தமிழ்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் ரேணுகா.
நமது கடந்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் குடிவரவு இதில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற முக்கிய மாற்றங்கள் பற்றி சொன்னீர்கள். குறிப்பாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஃபேமிலி வயலன்ஸ் குடும்ப வன்முறை சம்பந்தமான ஒரு சட்ட மூலத்தால் பெற்றோர் மற்றும் பார்ட்னர் விசாக்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று சொல்லியிருந்தீர்கள். எனவே முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த நிறைவேற்றப்பட்ட சட்ட மூலமானது பேரண்ட் விசாவில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது என்று.
ஆமாம், இந்த மைக்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஃபேமிலி வயலன்ஸ் அண்ட் அதர் மெஷர்ஸ் என்கின்ற இந்த அமெண்ட்மெண்டானது பாராளுமன்றத்தில் 2016 முன்வைக்கப்பட்டது. ஏறக்குறைய 2 பின் கடந்த மாதம் 28 இரு சபைகளாலும் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது ராயல் அசென்ட்ங்கிற அந்த சட்ட அங்கீகாரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதனுடைய முழு விவரமும் இன்னும் அரசினால் வெளியிடப்படவில்லை. சாராம்சமும் சில முக்கிய குறிப்புகளுமே வெளிவந்துள்ளன. பேரண்ட் விசா, பார்ட்னர் விசா, இது இரண்டிலும் இவை ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பதை பற்றி பேசும் முன்பு ஒன்றை நாம் இங்கு புரிந்து கொள்ளவும் வேண்டும். இப்படியான ஒரு மாற்றம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதென்று அனைவருமே அறிந்த ஒரு பிடியம். ஆனால் அதனை பிழையாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஈவன் என்னுடைய கிளையன்ட்ஸ்கள் கூட நிறைய பேர் கால் பண்ணி கேட்கிறார்கள், ஒரு சட்ட மூலம் பாஸ் பண்ணியிருக்குதாமே பாராளுமன்றத்தில், அது என்னென்றால் அது பேரண்ட்ஸுக்கான ஒரு நீண்டகால விசாவை அறிமுகப்படுத்தி உள்ளார்களாம், எப்போ நாங்கள் இதுக்கான விசாவுக்கு அப்ளை பண்ணலாம் என்று கேட்கின்றார்கள். இங்கு நான் சொல்ல விரும்புவதென்றால், உண்மையில் இது வந்து அந்த விசாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணும் ஒரு அமெண்ட்மெண்ட்டே அல்ல. ஆனால் என்ன முக்கியத்துவம் என்றால், எதிர்காலத்தில் அந்த விசாவை அறிமுகப்படுத்துவதற்கான வழிவகைகள், அதற்குரிய என்னென்ன நிபந்தனைகள் தேவையோ அவைகளை இந்த சட்டம் மூலம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்று தான் கூற முடியும். இதனை மேலும் விளக்கமாக சொல்வதென்றால், இவ்வளவு காலமும் பேரண்ட் விசாக்கோ பார்ட்னர் விசாக்கோ நாங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அங்கே 2 அப்ளிகேஷன்ஸ், ஒன்று ஸ்பான்சர்ஸ், அடுத்தது வந்து அப்ளிகண்ட்டோடைய அப்ளிகேஷனை நாங்கள் போடுவோம். ரெண்டுமே சேர்த்து தான் போடுவோம். அது வேறு வேறு எந்த ஒரு விதமான ஒரு அப்ரூவலும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது பாஸ் பண்ணப்பட்டிருக்கும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது ஒரு பெரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அதிலே காட்டப்பட்டுள்ளது. ஸ்பான்சர்ஷிப் அப்ரூவல் தனியே நாங்கள் எடுக்க வேண்டும். இப்போ பேரண்ட் விசாவுக்கு பிள்ளைகள் தான் ஸ்பான்சர்ஸாக இருப்பார்கள், அவர்களுக்குரிய ஸ்பான்சர்ஷிப் அப்ரூவலை நாங்கள் போட்டு அந்த அப்ரூவல் வந்ததன் பின்பு தான் நாங்கள் பேரண்ட் விசாவை போடலாம். அதே போன்று தான் பார்ட்னர்ஸுக்கும், முதலாவதாக இந்த ஸ்பான்சர்ஸுக்குரிய ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷனை போட்டு அது அப்ரூவல் ஆகி வந்ததன் பிறகு தான் நாங்கள் அப்ளிகன்ட் பேரண்டோ பார்ட்னர் அப்ளிகன்ட் விசாவை போடலாம்.
அதாவது இந்த ஸ்பான்சர் அவர் வந்து ஏதாவது குடும்ப வன்முறையில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது அவருக்கு எதிரான வழக்குகள் அப்படி ஏதாவது சட்ட சிக்கல்கள் அவருக்கு இருந்தால் அந்த அவருக்கான அனுமதி அப்ரூவல் கிடைக்காது இல்லையா? அப்படி கிடைக்காது விட்டால் அவர் ஸ்பான்சர் செய்ய முடியாது. அதுதான் முக்கியமான மாற்றம்.
அதுதான் இங்குள்ள முக்கியமான மாற்றம். இந்த சட்டம் மூலம் பேசுவதே ஸ்பான்சர்ஸை பற்றி மாத்திரம்தான். இதில் நிறைய சாதகங்களும் உண்டு, பாதகங்களும் உண்டு. சாதகங்களை நாங்கள் பார்க்க போனால், இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒரு அவருடைய கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமான இப்போ பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, பார்ட்னர் விசாவாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பான்சருடைய கேரக்டர் மிக ஒரு சிறந்த முறையான ஒரு நல்லதொரு கேரக்டராக இருக்க வேண்டும். அடுத்தது, ஏற்கனவே எந்த முறையான வன்முறைகளிலும் அவரது பேர் ஈடுபட்டிருக்கக்கூடாது, அவருக்கு எதிரான எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஏற்கனவே தற்போது நடைமுறையில் உள்ள பார்ட்னர் விசாக்கும் அதெல்லாம் இருக்கின்றது. ஸ்பான்சர் வந்து அப்படியான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், வேறு ஏதாவது சிறு பிள்ளைகள் துஷ்பிரயோகம் அப்படியான ஏதாவது ரெக்கார்டு அவருக்கு எதிராக இருந்தால் அவர் ஸ்பான்சர் பண்ண முடியாது, 5 அவர் மீது ஒரு தடை இருக்கும் என்கின்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. ஆனால் இந்த புதிய நடைமுறையின் கீழ் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஸ்பான்சர்ஷிப் அப்ரூவலே கேன்சல் ஆகிப்படும். அது மாத்திரமல்லாமல், அவருக்கு அப்படி ஒரு நிபந்தனையும் அல்லாமல் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தால் கூட அவர் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை மீறும் அளவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டால், அரசுக்கு எதிராகவோ அல்லது தான் ஸ்பான்சர் பண்ணின அப்ளிகண்ட்டுக்கு எதிராகவோ அவர் மீது தடை கொண்டு வந்து அதன் பின்பு எந்த ஒரு குடும்ப அங்கத்தவரையும் அவர் ஸ்பான்சர் பண்ண முடியாத அளவுக்கு அவர் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும்.
இதுவரை அடுத்த வருடம் முதல் புதிதாக ஒரு தற்காலிக பெற்றோர் விசா ஒன்று நடைமுறைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது இவ்வளவு நாளும் நடைமுறைக்கு வராது இருந்ததற்கு காரணம் இந்த குடும்ப வன்முறை தொடர்பான சட்டமூலத்தோடு அது இணைக்கப்பட்டிருந்தபடியால் அதற்குரிய வழிவகை காணப்படவில்லை. இப்போது அந்த குடும்ப வன்முறை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டபடியால் இந்த புதிய பெற்றோர் விசாவை அறிமுகம் செய்வதற்கு வழி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த விசா பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, புதிதாக வர இருக்கின்ற பெற்றோர் விசா?
பெற்றோர் விசா என்று கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பேரண்ட் விசா, கன்ட்ரிபியூட்ரி பேரண்ட் விசா, கன்ட்ரிபியூட்ரி ஏஜ் பேரண்ட் விசா, அதிலும் பெர்மனன்ட், டெம்பரரி என்று ஏற்கனவே பல விசாக்கள் உள்ளன. அவை ஆனால் அதில் மிகவும் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் அது. எல்லாமே காலம் எடுக்கும், அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்படியான நிறைய இதுகள் கண்டிஷன்ஸ் அதில் உள்ளன. அப்போ அவைகளை தவிர்ப்பதற்காகவே அரசாங்கத்தினால் புதிய ஒரு பேரண்ட் விசா ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் சொல்லலாம் லாங் டேர்ம் டெம்பரரி விசா, நீண்ட காலத்துக்கு பட் தற்காலிகமான ஒரு விசா. அந்த விசா இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. அநேகமாக 2019 மிட்லே கவர்மெண்ட்டினால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட இருக்கின்றது. அதனை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வழிகோலாகத்தான் இப்பொழுது இந்த மைக்ரேஷன் அமெண்ட்மெண்ட் வயலன்ஸ் அண்ட் அதர் மெஷர்ஸுங்கிற அந்த சட்டம் மூலம் பாஸ் பண்ணப்பட்டது. அதனுடன் லிங்க் பண்ணுவதற்காகத்தான் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை சாதகங்களை கூட்டி இப்படியான ஒரு டெம்பரரி விசாவை அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கின்றார்கள். அனை மாணவரின் கருத்துப்படியும் எங்கள் லாயர்ஸ் ஒரு ரெஜிஸ்டர்ட் மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் அனைவருமே அதொரு பேரண்ட்ஸுக்கு ஒரு ஏற்பான ஒரு இலகுவில் பெறக்கூடிய ஒரு விசா என்று தான் கருதுகிறோம். அதில் சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. அதில் உண்மையாக அந்த விசாவை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல போனால், அந்த விசா வந்து ஒரு ரெண்டு கேட்டகரி, ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், அடுத்தது லாங் டேர்ம். ஒன்று வந்து 3 வருடம் 3 இயர்ஸ், அடுத்தது வந்து 5 இயர்ஸுக்குரிய விசா. பிள்ளைகள் அதாவது ஆஸ்திரேலியன் பிரஜை, ஆஸ்திரேலியாவின் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அல்லது எலிஜிபிள் நியூசிலாந்து சிட்டிசன் ஒரு ஆள் தன்னுடைய பேரண்ட்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எடுக்க வேண்டுமானால் இந்த டெம்பரரி லாங் டேர்ம் விசாவில் எடுக்கலாம். எடுத்து இப்போ 3 இயர்ஸுக்கு வந்தும் போகலாம் அல்லது 5 இயர்ஸுக்கு வந்தும் போகலாம். பட் ஒரு திரும்பி ஒரு தரம் நீங்கள் அதை ரினியூ பண்ணி இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கும் அந்த பேரண்ட்ஸை எடுக்கலாம். ஸோ ஆக கூடினது இன் டோட்டல் 10 இயர்ஸ், அதுக்கு மேலே இல்லை. அதனால தான் அது டெம்பரரி. ஆனால் இதோட அப்ளிகேஷன் ஃபீங்கிறது கொஞ்சம் அதிகமாகத்தான் உள்ளது. 3 இயர்ஸுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் 5,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் பே பண்ண வேண்டும். 5 இயர்ஸுக்குரிய விசாவுக்கு 10,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் பே பண்ண வேண்டும். அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆனால் இங்கே வந்து குறுகிய காலத்துக்குள்ளே அந்த விசாவை நீங்கள் பெறலாம் என்ற ஒரு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்கின்றது. அது இன்னும் எங்களுக்கு தெரியாது. யூனோ விசாஸ் வந்து நார்மலி எவ்வளோ காலம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எந்த ஒரு ரூலோ ரெகுலேஷனே இல்லை. அது டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நாங்கள் ஒரே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இது எவ்வளோ காலம் எடுக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனால் கம்பரேட்டிவ்லி மற்ற பேரண்ட்ஸ் விசாவிட ஒரு ப்ரொசஸிங் டைம் வந்து குறுகிய காலமாகத்தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த புதிய விசா தற்காலிகம் தான் என்றால், பழைய விசாவில் இப்போ பல சென்றில் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிற பேரண்ட் கண்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவில் பெர்மனண்ட்டாக போகக்கூடிய இதுகள் உண்டு. ஆனால் அங்கே நீங்கள் வந்து அஷூரன்ஸ் ஆஃப் சப்போர்ட் என்கின்ற பெரிய பாண்ட் வைக்க வேண்டும் பழைய நடைமுறையில் தற்போது உள்ள விசாக்களுக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், அங்கே வந்து ஃபேமிலி பேலன்ஸ் ஃபேமிலி டெஸ்ட் ஒன்று இருக்குது. பேரண்ட் விசாக்கும் கண்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாக்குகளும் நீங்கள் பெற்றோர் எடுக்க வேண்டுமானால் பேலன்ஸ் ஃபேமிலி டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பெற்றோருக்கு சொல்லப்போனால் 4 பிள்ளைகள் உள்ளார்கள் என்றால் அதில் 2வது ஆஸ்திரேலியாவில் இருக்க வேண்டும், மற்ற 2 அவர்களுடைய நாட்டில் இருக்க வேண்டும். அப்படி 50-50 இருந்தாலும் தான் அந்த விசாக்குகள் பெற்றோரை எடுக்கலாம். 3 பிள்ளைகள் அங்கே வெளிநாட்டிலும் 1 பிள்ளை இங்கே இருந்தால் அந்த விசா அவர்களுக்கு தே ஆர் நாட் எலிஜிபிள் என்று தான். ஆனால் அப்படியான ஒரு டெஸ்ட் வந்து இந்த விசாக்கு வராது. அடுத்தது வந்து பழைய விசா நடைமுறையில் உள்ள விசாக்களில் பேரண்ட்ஸ் வந்தால் அவர்களுக்கு அந்த மெடிக்கியா வசதிகள், தொழில் வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய வசதி, கல்வி கற்கக்கூடிய வசதிகள் அனைத்துமே அந்த பேரண்ட்ஸுக்கு இருந்தது. இந்த புதிய விசாக்கள் வரும் பேரண்ட்ஸுக்கு மெடிக்கியா ஃபெசிலிட்டி இல்லை. ஸ்பான்சர் பண்ணுற அந்த ஸ்பான்சர் வந்து பாரம் எடுக்கின்றார். ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் தனது பெற்றோருக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு அந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாத செலவுகளையும் அந்த ஸ்பான்சர் தான் பாரம் எடுத்து செய்ய வேண்டிய நிலை. அதனை அரசாங்கம் அவரிடமிருந்து அறவிடும். அவ்வாறு அவர் அதனை பே பண்ணாவிட்டால் அவர் மீது சேங்ஷன்ஸ் கொண்டு வந்து இனிமேல் அவர் யாரையும் ஸ்பான்சர் பண்ண முடியாதுங்கிற திட்டமெல்லாம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அது ஏற்கனவே சொன்னது போல் பேரண்ட்ஸுக்கு வேலை செய்ய முடியாது, வாலண்டியர் ஒர்க் மட்டும்தான் பண்ணலாம். ஏதாவது ஒரு படிக்க வேண்டும் என்றாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் தான் பேரண்ட்ஸ் செய்யலாம். அப்படியான சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்கள் இந்த விசாவில் உள்ளன. அடுத்தது இந்த விசாவிலிருந்து எந்த ஒரு பிஆர் பாத்வேக்கும் போக முடியாது. மேக்ஸிமம் 10 இயர்ஸ் முடிச்சுவிட்டு அவர்கள் திரும்பி நாட்டுக்கு தான் போய்விட வேண்டும். இன்னொன்று வந்து ஒரு குடும்பத்தில் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்று சொன்னால் ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸை தான் நீங்கள் எடுக்கலாம். இது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்ஸ் 2 பேரடையும் எடுக்க முடியாது. அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம். ஸோ அப்படியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் அதில் உள்ளன.
சரி, அடுத்ததாக பார்ட்னர் விசா. இந்த நிறைவேற்றப்பட்ட சட்டம் மூலம் பார்ட்னர் விசாவிலும் மாற்றம் கொண்டு வரும் என்று சொன்னீர்கள். பார்ட்னர் விசாவில் இது எப்படி தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்று சொல்லுங்கள்.
நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த சட்டம் மூலமானது ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப்பை தான் மெயினாக கொண்டுள்ளது. பார்ட்னர் விசாவுக்கு எப்படி இது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால், இதிலே ஸ்பான்சர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷனை சேர்த்தே தான் போடுவோம். ஆனால் இந்த சட்ட மாற்றத்துக்கு பின்பு ஸ்பான்சர்ஸுக்கு தனியான ஒரு அப்ளிகேஷனை போட்டு அரசாங்கம் அவர்களின் கேரக்டர், ஏனைய குணாதிசயங்கள், ஏனி கிரிமினல் ரெக்கார்ட் எல்லாமே பார்த்து தான் அந்த ஸ்பான்சர்ஷிப்பை அப்ரூவல் பண்ணும். அதன் பின்பு தான் நாங்கள் பார்ட்னருக்குரிய அப்ளிகண்ட் இதை போடலாம் அப்ளிகேஷனு. இதில் என்னவென்றால், இப்போ ஏற்கனவே இப்படியான நடைமுறையில் உள்ள பார்ட்னர் விசாக்கும் இதே சட்டம் நடைமுறைகள் இருந்தாலும் ஒழிய, நான் முதலே சொன்னது போல் அந்த ஒரு அப்ரூவல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்பை தனியாக்கி வைத்திருப்பதால் அந்த அப்ரூவலுங்கிறது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது, அரசாங்கம் வந்து இந்த ஸ்பான்சர்ஸை பற்றிய ரகசியங்களை ஏற்கும் நடைமுறையில் இருக்கும் விசாவுக்கு அடுத்த பார்ட்டிக்கு அப்ளிகண்ட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பான்சரே சொன்னால் ஒழிய, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து கணவன் இங்கேருந்து மனைவியை இங்கே எடுக்கிறார் என்றால், இங்கே கணவருக்கு எதிராக ஏதாவது குற்றச்சாட்டுக்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் அதனை கணவன் மனைவிக்கு சொன்னால் ஒழிய அந்த மனைவி அதனை அறிந்து கொள்வதற்கு இந்த விசா மூலமான எந்த ஒரு வழிவகையும் இருக்கவில்லை. ஆனால் தற்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு அவருடைய அந்த போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸ் மூலம் போலீஸ் எடுத்துக்கொள்ளும் அந்த விடயங்களை அடுத்த பார்ட்டிக்கு மனைவிக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு அனுமதியை இங்கே ஸ்பான்சர்ஷிப் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அது ஒரு சாதகமான விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அப்பொழுது இரண்டு பக்கமும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அங்கே அடுத்த மனைவிக்கோ கணவனுக்கோ தன்னுடைய ஸ்பான்சரை பற்றி அனைத்து விடயங்களும் அறிய வரும். அது ஒரு தற்பாதுகாப்பான முறையாகவும் உள்ளது. அது ஒரு சிறந்த முறை, அது ஒரு சாதகம் என்று கூட நாம் கொள்ளலாம். பாதகமான விளைவுகள் என்னென்று பார்த்தால், இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பார்ட்னர் விசா ப்ரோசஸிங் டைமுங்கிறது வெரி லாங் பீரியட் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் விசா அப்ளிகன்ஸிடம் உள்ளது. இப்போ சாதாரணமாக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற விசாஸ் கூட 18 மந்த்ஸ், 20 மந்த்ஸ், 22 மந்த்ஸ்ன்னு இன்னும் பெண்டிங்லேயே இருக்கின்றது. ஸோ இங்கே இவர்கள் ஸ்பான்சர்ஷிப்பை தனியாக அப்ரூவல் பண்ணி எடுக்கணும் என்று சொல்லும் பொழுது அந்த நேர பீரியட் வந்து இன்னும் இழுபடலாம், மோர் தென் 2 இயர்ஸ். அதொரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கும், அதொரு பாதகமான நிலை. இரண்டாவது வந்து காஸ்ட். ஏற்கனவே பார்ட்னர் விசா அப்ளிகேஷன் ஃபீ வந்து மிக அதிகம். ஸோ இப்போ ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷனும் ஒரு சார்ஜை தன்னகத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையும் சேர்க்கும் பொழுது அங்கே அப்ளிகேஷன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ரெண்டும் பாதகம் என்று கூறலாம்.
மிக்க நன்றி மரியம் அவர்களே. புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்ற பெற்றோர் விசா பற்றியும், ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு குடும்ப வன்முறை தொடர்பான சட்டம் மூலம் இந்த பேரண்ட் மற்றும் பார்ட்னர் விசாக்களில் கொண்டு வர இருக்கின்ற மாற்றங்கள் பற்றியும் தெளிவாக விளக்கினீர்கள். நமது அடுத்த நிகழ்ச்சியில் அகதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விசா தொடர்பில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மிக்க நன்றி கலைகத்துக்கு வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு.
மிக்க நன்றி ரேணுகா, எனக்கு இப்படி ஒரு சான்ஸை தந்ததற்கு. உங்களுடன் மீண்டும் புரோகிராம்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றேன். நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil